ஆனா இவங்க செலக்ட் பண்ணது வந்து சரியானது இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா கேஸ் போடக்கூடிய அளவுக்கு உரிய செய்தி இல்லை.
இல்ல இல்ல, நமக்கு யார் மேலுமே கேஸ் போடணுங்கிற ஆசை கிடையாது. வக்கீல் வீட்டுக்கு போகணும், நம்ம வீட்டுல வக்கீல் இருக்காங்க, வக்கீலுக்கு வேலை கொடுக்கறது வந்து முக்கியமான நோக்கம்.
42 இடைச்சர்களை வந்து எடுத்து போ, எல்லாரும் அவர் மட்டும் அதெல்லாம் சொல்ல வேண்டியதான்.
அவருடைய கேள்வி என்ன கேட்டாங்க, அவருடைய கேள்வின்னு கேட்டா அந்த தஞ்சாவூர் எடிஷன்ல கூட உங்களுக்கு வந்து திருப்தி இல்லையான்னு கேட்டாக்க, திருப்தி இல்ல. அவங்க செய்த சில வேலை, அவங்க செய்த சில வேலை வந்து கஷ்டமான
இடைச்சர்கள்லாம் சில பாடல்கள் இருக்குன்னு காட்டுறாங்க. அது தவிர எடுத்து போட்ட சில பாடல்களும் உண்டு. எனக்கு அப்ஜெக்டிவ் தான்.
அதுல தஞ்சாவூர் எடிஷன் பாத்தீங்கன்னாக்க, சம் ஆஃப் தி ஒர்க் தட் தே ஹேவ் டன் இஸ் வேல்யூபிள் ஒர்க், நோபடி கேன் டினை தட். ஆனால் அந்த எடிட்டோரியல் போர்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க, வி டோன்ட் வாண்ட் டு கெட் பர்சனல் வென் வி டாக் அபவுட் பீப்புள், பிகாஸ் ஆல் ஆஃப் தீஸ் பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் ஆன் பாரதி, ஸ்ரீ சுப்ரமணிய பாரதி, ஆர் நோன் டு அஸ் ஆன் அ பர்சனல் பேசிஸ். யாரும் இந்த தமிழ்நாட்டில் வந்து, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் எங்கே பார்த்தாலும் வந்து பாரதியார் சம்பந்தம் யாராவது படிக்கிறாங்கன்னு சொன்னாக்க, நமக்கு அவங்க தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கு நம்மளை தெரியும், நண்பர்கள் தான். அதனால வந்து பர்சனலாக ஒருத்தர் போய் ஒன்று சொல்கிறதுக்கு
வந்து சீனி விஸ்வநாதன் பத்தி கேட்டாரு. நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் அவரை நூலை வந்து ஆழ்ந்து நான் படிக்கல, இருந்தாலும் ஓரளவுக்கு படித்த அளவுக்கு அவர் விஷயங்களை தேடி தேடி வெளியிட்டிருக்காரு. தவிர அது முறையா வந்து கல்வி தகுதியோட ஆராய்ச்சி அனுபவத்தோட அந்த நூல்கள் செய்யப்பட்டிருக்காரு சந்தேகத்துக்குரிய
அவள் பாரதியார் பாடல்களை வந்து விஜயபாரதி பாடத்தை கேட்டு அவள் புஸ்தகத்தில் எழுதி கொடுத்து போனா, ஏதோ ஒரு புஸ்தகம் அவளுடைய தன்னுடைய புஸ்தகத்தை வந்து கிஃப்டாக கொடுக்கும்போது அதை எழுதி கொடுத்து போனால், நீங்கள் பாடினால் தேவதைகள் வந்து கேட்கும், வென் யூ சிங் ஏஞ்சல்ஸ் வில் கம் அப்படிங்கிற இங்கிலீஷை வந்து அவனுடைய தமிழில் மாற்றி எழுதி, அப்படியெல்லாம் வந்து வி ஹவ் ஹேட் வெரி குட் கான்டாக்ட் வித் பீப்புள் அரவுண்ட் த வேர்ல்டு. அதனால வந்து கமில் ஜுவலர்கள் வந்து பெரிய பாரதி எக்ஸ்பர்ட் அப்படி சொல்ல முடியாது. அவர் ஒரு ஃப்ரெண்டு சி, அதை சொல்லும்போது வந்து அந்த வேலையை பற்றி சொல்லும்போது, வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல், வி ஆர் வாக்கிங் ஆன் அ ரேசர் இன் த சென்ஸ் தட் வி வாண்ட் டு சே தட் த ஒர்க் ஷுட் பி டன் பெட்டர் வித்தவுட் அஃபெண்டிங் ஆர் அஃபெக்டிங் த பர்சன் அண்ட் த பர்சனல் ரிலேஷன்ஷிப். சாதாரணமாக வந்து புத்தகம், ஒரு புத்தகம் வந்து வருது பாரதியார் பற்றினா, அந்த புத்தகம் படிக்காமல் இருந்தால் கூட அந்த ஆசிரியர் வந்து நம்மகிட்ட விஷயத்தை சொல்லுவாங்க, இந்த மாதிரி எழுதியிருக்கேன், இப்படி அப்ரோச் பண்ணாத இந்த மாதிரி. அதனால் வந்து மற்றவர்கள் வந்து 100 புத்தகம் படிக்கிற டயத்தில் நமக்கு வந்து 1000 புத்தகம் படிக்கிறதுனுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அறிவு தெளிவு நமக்கு ஏற்படுகிறது. ஏன்னு கேட்டாக்க, அது மாதிரி வந்து பேசும்போதே இது மாதிரி விஷயங்களை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் ப்ராப்ளேஷன். ஸோ அந்த தஞ்சாவூர் எடிஷனை பற்றி பேசும்போது, ஆமாம், அவங்க செய்த வேலை சம் ஆஃப் தி ஒர்க் தட் ஹேவ் டன் இஸ் ப்ரைஸ் வர்தி. பட் இஃப் யூ லுக் அட் தி எடிட்டோரியல் குரூப், the people who did the editorial work, only one of them is a formally trained Tamil scholar, Marappa Gurusami, who is our friend. You know, we know him for many, many years. Avara naanum ore kaalathile Coimbatore la vela paathom. Avara Tamil lecturer ah irundha bodhu naan English lecturer ah, English professor ah vela paathen, PhD Arts College la
irundha
Marappa Gurusami. So, he knows me very well. Vela paathadhu 1 varsham naan irundhen sonna kuda, Canada porathukku mundhiya varsham ange irundhen naan. அப்படின்னு இருந்தால் கூட, வி நோ ஹிம் அண்ட் ஹீ இஸ் தி ஒன்லி ஒன் வித் தமிழ் ஸ்காலர்ஷிப், தமிழ் ட்ரைனிங், மற்றவங்களுக்குலாம் கிடையாது. அப்புறம் அதை பற்றி கேள்விப்படும்போது, சீனி விஸ்வநாதன் வந்து என்னுடைய கருத்துக்களை அவர்கள் ஏற்கவில்லை, அதனால் நான் சண்டை போட்டு வெளியே வந்துட்டேன். உங்களுடைய கருத்துக்களை ஏற்கிறதுக்கு இடம் இருந்திருக்காது. ஏன்னு கேட்டால் அவங்களுடைய ட்ரைனிங் வேறு, உங்களுடைய ட்ரைனிங் வேறு. அவங்களுடைய ட்ரைனிங் தான் வந்து இட் ஹாஸ் டு கோ, பிகாஸ் ஹீ இஸ் அ தமிழ் ஸ்காலர், ஹீ இஸ் அ ஃபெலோ வித் எம்ஏ இன் தமிழ், எம்ஏஎம்ஓஎஸ் பிஹெச்டி இன் தமிழ், அண்ட் ஹீ இஸ் அ பர்சன் ஹூ ஹேஸ் டு டிசைட் வாட் இஸ் கோயிங் டு பி த பேசிஸ் ஆஃப் ஸ்காலர்ஷிப். அதில் அந்த லெவலில் போய் நீங்கள் பார்க்கும்போது என்ன டிஃபெக்ட்னு சொன்னாக்க, இவங்க யாருக்குமே தமிழில் வந்து இந்த ஃபார்மலாக ஒரு லிட்ரரி ட்ரைனிங், லிட்ரரி கிரிட்டிசிசமில் ட்ரைனிங், மற்ற லாங்குவேஜஸில் எப்படி லிட்ரரி கிரிட்டிசிசம் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சமாச்சாரங்கள் வந்து எங்களுக்கு தெரியறதில்லை. ஏன்னு கேட்டால் நான் கிடைத்தவளை பற்றி சொன்னேன். அந்த மென்டாலிட்டி காரணம் சி விஜய் பாரதி இஸ் டிஃப்ரெண்ட் பிகாஸ் ஈவன் ஆஸ் யங் ஆஸ் 37 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஷி ஹேஸ் ஸ்டார்ட் அட் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன். ஆல்டோ ஷி டாட் லாங்குவேஜ் ஷி வாஸ் வைட்லி எக்ஸ்போஸ் டு த லிட்ரேச்சர் இன் டமிழ் அட் த டைம் டீச்சிங் இன் லண்டன். அதுக்கப்புறம் கனடாலேயும் சரி யுனைடட் ஸ்டேட்ஸ்லேயும் சரி ஆஸ்திரேலியாவிலையும் சரி ஷி ஹேஸ் பீன் கன்சிஸ்டன்ட்லி ஒர்க்கிங் ரீடிங் அதர் லாங்குவேஜஸ் ரீடிங் அதர் லிட்ரேச்சர்ஸ் அதர் லிட்ரரி கிரிட்டிசிசம்ஸ். அதுக்கு நீங்கள் இருக்கிறவங்களுக்கு வசதி கிடையாது. இல்லை ஒரு பசங்க வந்து நீங்கள் லிட்ரரி கிரிட்டிசிசம் பசங்க போய் வாங்கன்னு சொன்னாக்க 550 ரூபா விலை போட்டுருக்காங்க. எவ்வளோ பேரால் வாங்க முடியும்? ஸோ இட் பிகம்ஸ் ஏ மேட்டர் அகேன். இட் இஸ் அ சிண்ட்ரோம் வேர் பிகாஸ் ஆஃப் திஸ் தட் கே நாட் ஹேப்பன் அண்ட் பிகாஸ் தட் ஹேப்பன்ஸ் திஸ் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. இந்த ரவுண்ட்லேயே நம்ம போயிட்டுருக்கோம். இதை பிரேக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சமயம் வரணும். அது நடந்துட்டுருக்கு. வி சீ சம் இண்டிகேஷன் ஆஃப் தட். ஃபார் எக்ஸாம்பிள் இன் அவர் ஓன் ஃபேமிலி வி ஹாவ் யங் பீப்புள் ஹூ ஆர் ஸ்டடிங் ஃபார் இன்ஜினியரிங் டிகிரி. அதே நேரத்தில் வந்து அவங்க கவிதை எழுதுகிறாங்க. இப்போ ராஜ்குமார் பாரதி பையன் நிரஞ்சன் பாரதி அவங்களுடைய அக்கா மகன் தான் ராஜ்குமார் பாரதி. அவனுடைய பையன் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறான். தேர்ட் இயர் இன்ஜினியரிங் படித்தா கூட ஹீ ரைட்ஸ் போயட்ரி இன் தமிழ் அதை பப்ளிஷ் ஆகுது. ஹீ கம்போசர்ஸ் அதை வந்து அவங்க அப்பா சங்கீதத்தில் போட்டு வெளிநாடுகளில் வந்து செய்கிற ஃபியூஷன் அந்த மாதிரி விஷயங்களும் செய்கிறாரு. அதனால் அந்த ஷிஃப்ட் இஸ் ஆல்ரெடி அக்கரிங். தட் எஜுகேட்டட் பீப்புள் கம்மிங் இன் டு திஸ் அண்ட் டூயிங் திஸ் ஒர்க் இஸ் ஆல்ரெடி ஹேப்பனிங். வி வாண்ட் டு ப்ரமோட் தட் அண்ட் தட் இஸ் த பல்க் ஆஃப் தி ஒர்க் தட் வி ஆர் ட்ரைங். நீங்கள் எதாவது கேட்கலாம் என்ன கேட்டால் நான் முடிஞ்ச வரை பதில் சொல்லணும்.
இப்பெல்லாம் எழுதி எடுத்துட்டு
கொஞ்சம் அதிகமாக இப்போ ஏற்பட்டிருக்கு.
என்ன
நன்மைகள்னா இப்போ உங்களுக்கு இந்த தமிழ் செம்மொழி ஆக்குறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் மிகப்பெரிய அளவில் இருக்கு. இப்போ செம்மொழி ஆக்குறதன் மூலம் இந்தியாவிலையும் சரி வெளிநாட்டுகளையும் சரி இந்த ஒட்டு கொடுத்தன நிலைமை மாதிரி தனி கொடுத்தன வந்துடும். அதுக்கு அடுத்தபடியாக இப்போ அவங்க உலகம் முழுக்க இதை தனியாக ஏற்றுக்கிறதுனால அந்தந்த நாடுகளில் தனித்துறைகள் ஏற்படும் பொழுது அவங்க தமிழருடைய கலை இலக்கிய பண்பாட்டு இந்த ஆய்வுகள் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். இதுக்காக நல்ல நிதி உதவிகளை செய்வதற்கு ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் போன்ற சர்வதேச அமைப்புகள் இருக்குது. இவங்க இந்த மாதிரியான மொழிகளுடைய வளர்ச்சிக்கு செம்மொழிகளுடைய வளர்ச்சிக்கு என்ன என்ன செய்யணுமோ அவ்வளவும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி செய்கிற போது உலகளாவிய முறையில் இந்த ஆய்வுகள் ஒரு உச்சகட்டமான நிலையில் நடைபெற முடியும். ரெண்டாவது இப்போ இந்த புனேயில் வந்து டெக்கான் காலேஜ் ஆஃப் பாஸ்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் அண்டு ரிசர்ச் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அங்கே வந்து தமிழ் சமஸ்கிருதம் செம்மொழிங்கிற ஒரே காரணத்துக்காக சமஸ்கிருதம் ஆங்கிலம் அகராதி தயாரிக்கிற பொறுப்பு அவங்க நீண்ட நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 32 தொகுதிகள் வெளியிட்டிருக்கிறாங்க. இதுக்குண்டான அனைத்து செலவுகளையும் மத்திய அரசு தான் செய்யுது. மொத்தம் 60 தொகுதிகள் வெளியிடணுங்கிறது அவங்களுடைய குறிக்கோள். இப்போ தமிழ் செம்மொழி ஆக்கப்பட்டால் அதே போல நிதி உதவிய அதே போல ஒரு அமைப்பை உருவாக்கி அதுக்கிட்ட ஒப்படைக்கிற போது தமிழ் ஆங்கிலம் அப்படிங்கிற முறையில் நாம் ஒரு 60-70 தொகுதிகளை வெளியிடுவதன் மூலம் தமிழுடைய ஆற்றல் அதனுடைய செல்வாக்கு எவ்வளவுங்கிறத உலகம் முழுக்க நம்ம சொல்லிய ஒரு மனநிலை நமக்கு ஏற்படும். ரெண்டாவது இந்த கல்வெட்டு ஓலைச்சுவடி இதுகள்லாம் ஆய்வு செய்கிறவங்க எதை அளவுகளாக வச்சுருக்கிறாங்கன்னா சமஸ்கிருதத்தை அளவுகளாக வச்சுக்கிட்டு ஓலைச்சுவடிகளையும் கல்வெட்டுகளையும் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால் என்ன ஒரு தீய விளைவு ஏற்படுதுன்னா அளவுகளை பொறுத்து தான் முடிவுகள் வெளிவர முடியும். ஆகையினாலே இப்போ கல்வெட்டுகள்லாம் பிராமி கல்வெட்டுகள் இது வடநாட்டு மொழி சமஸ்கிருத சார்புள்ளது அப்படிங்கிற போது சமஸ்கிருதத்திலிருந்து தமிழ் வந்ததுங்கிற மனநிலையெல்லாம் ஏற்படுத்த முயற்சிகள் செய்கிறாங்க. இப்போ தமிழ் செம்மொழியாக்கப்பட்டால் செம்மொழிங்கிற முறையில் தமிழ் அளவுகளாக வச்சுக்கிட்டு தமிழ் ஓலைச்சுவடிகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளும் ஆராய்ச்சி செய்கிற போது இதெல்லாம் தமிழ் வயப்பட்டவையே அப்படிங்கிறது நிலைவரும். இதனால் நம்மளுடைய தனித்துவம் காப்பாற்றப்படும். அதுக்காகவும் அது ஆக வேண்டிய ஒரு கட்டாயமாக இருக்குது. ரெண்டாவது இப்போ வந்து சமஸ்கிருத ஆண்டுன்னு அவங்க அறிவித்தது போல் தமிழ் ஆண்டுன்னு ஒன்று அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அப்படி தமிழ் ஆண்டுன்னு ஒன்று நடத்துகிற போது தனிப்பட்டவர்களும் பல அமைப்புகளும் நிறைய நிதி உதவி செய்ய பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் தமிழ் வளர்ச்சிக்கான திட்டங்கள் போட்டு மிகச்சிறப்பாக செயல்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அது மட்டுமல்ல இப்போ இந்த அறிவியல் தமிழ் வளர்ச்சி திட்டங்கள் நிறைய போட வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு செம்மொழியே ஒரு அறிவியல் மொழியாகவும் தன்னை உருமாத்திக்கிதுன்னு அதை உலக வரவேற்கும். அப்படி இருக்கிற போது எந்தெந்த வகைகளில் அறிவியல் வளர்ச்சிக்கு தமிழை நாம் முறைப்படுத்தி ஒரு கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வளர்ச்சி திட்டங்கள் பல வகைகளையும் போடுறதுக்கு நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அது அமையும். ரெண்டாவது செம்மொழிங்கிற ஒரே காரணத்துக்காக உலகமெங்கும் பல்வேறு நாடுகளில் வெளியிடக்கூடிய கலை களஞ்சியங்களில் இன்னைக்கு சமஸ்கிருதம் நிறைய இடம் பெறுது. அப்படி பெறுவது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய, அதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் தமிழ் செம்மொழியாக்கப்பட்டால் தமிழை பற்றியும் நிறைய செய்திகள் அவைகளையும் வெளிவரும். இப்போ சமஸ்கிருதத்தில் அதிகமான செய்திகள் வெளியிடுறதுனால அதில் சமஸ்கிருதத்தை பார்த்து அதன் பயமே போய் அந்த ஆய்வுகள்லாம் செய்யறதுக்கு வெளிநாடுகளில் முயற்சிகள் நடக்கும். இப்போ தமிழை பற்றிய செய்திகளும் நம்ம பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா போல இதுகளில் நம்ம சொன்னோம்னாக்கா அது வந்து மக்கள் மத்தியில் போய் இப்படி ஒரு மொழி இருக்குது, இப்படி அதில் சிறப்புகள்லாம் இருக்குது, இப்படி இலக்கிய பெருக்கங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து படித்தோம்னா நம்ம மொழிக்கு பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையும் ஒரு ஆய்வு கண்ணோட்டம் வளர்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதுக்கு நம்ம அதை பயன்படுத்துறதுக்கு செய்யலாம். ரெண்டாவது, உலக அளவில் எப்போவுமே ரெண்டு தகுதி உள்ளவங்க இருக்கிறாங்கன்னா அது ஒப்பீட்டு ஆய்வு செய்வாங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழும் சமஸ்கிருதமும் செம்மொழின்னு ஆக்கப்பட்டால் தமிழையும் சமஸ்கிருதத்தையும் ஒப்பீட்டு ஆய்வு செய்வாங்க, தமிழையும் கிரேக்க மொழியையும் ஒப்பீட்டு ஆய்வு செய்வாங்க, தமிழையும் லத்தீன் மொழியும் ஒப்பீட்டு ஆய்வு செய்வாங்க, தமிழையும் சீன மொழியையும் தமிழையும் ஹீப்ருவையும் இந்த மாதிரி அவங்க ஒப்பீட்டு ஆய்வு செய்வதன் மூலம் இந்த மொழிகளுக்கெல்லாம் மேம்பட்ட நிலையில் தமிழ் எப்படி தகுதிப்பாடு உடையதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆய்வு வெளிவரும் பொழுது தமிழுடைய தனித்தகுதி பெரிய அளவுக்கு அது மேலே போயத்தியும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வருவதற்கு தமிழ் செம்மொழி ஆக்கப்படும்.
ஏன் அப்போ அவங்க தடுக்காங்க?
இது அடித்தளத்தில் மொழியை பொறுத்த வரைக்கும் தட்டி கழிப்பதிலே இருந்தாங்க. ஏன்னா இந்தியான்னா இந்து மதம், இந்தியர்கள்னு சொன்னால் இந்துக்கள், இந்த நாட்டினுடைய ஒரே புனித மொழி சமஸ்கிருதம் அப்படிங்கிற மனநிலை உலகம் முழுக்க ஏற்படணும். ஆக மொத்தம் சமஸ்கிருதத்துக்கு இணையம் எனக்கு மத மொழியாது. அதுக்கு இணையாக இன்னொரு மொழி வரக்கூடாதுங்கிறதுல இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் முந்தைய இருந்தவங்களுக்கு அந்த மனநிலை இருக்குன்னு சொல்ல முடியாது. மனநிலை இருந்திருந்தால் அவங்க மைசூருக்கு அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க, பரிந்துரை கேட்டிருக்க மாட்டாங்க. இப்போ இருப்பவர்களுக்கு அந்த மனநிலை இல்லை, சரிங்களா? அதனால் அதை தமிழ் ஆக்காமல் தட்டி கழிக்கணுங்கிறது தான். அது செத்த மொழி தான் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜாக இருக்க முடியும். ஆனால் அந்த மொழி இன்னும் உயிரோடு இருக்கிற மொழியாகவும் இருக்கிறதுனால அதை ஆக்க முடியாது அப்படின்னு இப்போ இருக்கிற மனோகர் ஜோஷி ஒரு காரணம் சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு காரணம் வந்து புதுமையாக இருக்கக்கூடிய எந்த மொழியும் செம்மொழியாக அங்கீகரிக்கப்படல அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. சொத்தை வாருங்கள், சொத்தை வாருங்கள். ஏன்னா பெர்ஷிய மொழியும் அரபு மொழியும் உயிரோடு இருந்துக்கிட்டு இருக்கிற மொழி. அவைகள் இந்தியாவிலேயே செம்மொழின்னு நம்ம பல்கலைக்கழகங்கள் ஒத்துக்கிட்டு பல்கலைக்கழகங்கள் தோறும் அவர்களுக்கு துறைகள் இருக்கிற போது தமிழ் எப்படி அதுவும் உயிரோடு இருக்கிற மொழி தானே, அது தாராளமாக இருக்கலாமே. ஆனால் அங்கே சமஸ்கிருத அளவுகளை வச்சுக்கிட்டு தமிழை பார்க்குறாங்க. சமஸ்கிருதம் ஒரு இயங்கா மொழி, தமிழ் இயங்கும் மொழி. இயங்கும் மொழி எப்படி ஆக முடியும்? இயங்கா மொழி தான் ஆக முடியும். ஏன்னா சொத்த வாதம் பேசுகிறாங்க. அந்த வாதங்கள்லாம் மக்கள் மத்தியில் நிலை பெறலை. ஆனால் அந்த தனித்துவம் நின்றக்கூடாது அப்படிங்கன்னு பார்க்குறாங்க. ஏன்னா தமிழையும் சமஸ்கிருதத்தையும் ஒப்பீட்டாய்வு செய்கின்ற பொழுது இன்னும் இன்ன தகுதிப்பாடுகள் சமஸ்கிருதத்துக்கு, அதை விஞ்சிய முறையில் தமிழிலே இன்னென்ன தகுதிப்பாடுகள். அதனால் சமஸ்கிருதத்தை விட விஞ்சிய மொழி, இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலேயே 11 அம்சங்களும் உடைய ஒரே மொழி தமிழ்ங்கிறது நிலை பெறலை. அது மன அளவில் விரும்பாத காரணம், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்று அவங்க புரிஞ்சுக்கணும், இந்தியாவை வெளிநாட்டவர்கள் ஒட்டுமொத்தமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இரண்டு கண்களால் பார்க்கப்பட வேண்டும். அந்த இரண்டு கண், ஒன்று தமிழ், இன்னொன்று சமஸ்கிருதம். இந்திய மொழிகளிலேயே 2000 ஆண்டு கால வரலாற்றை உடைய மொழிகள் இரண்டே இரண்டு, ஒன்று சமஸ்கிருதம், இன்னொன்று தமிழ். நமக்கு சமஸ்கிருதத்தின் மூலமாக தான் வடநாட்டை வரவுக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியும். தமிழ் கண்ணாட்டத்தோடு பார்க்குற போது தென்னகம் முழுவதையும் புரிஞ்சுக்க முடியும். இந்த இரண்டு மொழிகள் மூலமாக இந்தியா முழுவதையும் ஒட்டுமொத்தமாக தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா தமிழ் இல்லாமல் சமஸ்கிருதத்தின் மூலம் மட்டும் இந்தியாவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தெரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா தென்னக மொழிகளுடைய வேர் இங்கே இருக்குது, வடநாட்டு மொழிகளுடைய வேர் அங்கே இருக்குது. நமக்கு இந்த ரெண்டு மொழிகளையும் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, தமிழை செம்மொழியாக்கினால் இந்தியாவில் உள்ள மற்ற மொழிகளெல்லாம் வந்து எங்களை ஆக்குங்கன்னு கேட்பாங்க அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்படுறது மிக தரம் குறைந்த ஒரு மட்டமான ஒரு வாதம். ஏன்னு கேட்டால் ஒரு மொழி அடித்தளத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருந்தால் மட்டுமே செம்மொழியாக முடியுங்கிறது முதல் ஆன்டிபிட்டிங்கிறது முதல் அம்சம். அந்த முதல் அம்சத்திலேயே 1000 ஆண்டு கால வரலாற்றினுடைய மொழிகளை இந்தியாவில் மிக மிக குறையும். இப்போ நம்ம கன்னடத்தை எடுத்துட்டோம்னா அதுக்கு அதிகமாக மிஞ்சி போனாக்க 1100 ஆண்டுகள் தான் வரலாறு. அதுக்கு முன்னாடி அது தமிழாக தான் இருந்தது. சமஸ்கிருதத்தினுடைய இணைவுனால அது அங்கமாகிச்சு. 900 ஆண்டுகளுக்கு முன்னாடி தெலுங்கு வந்தது, 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி மலையாளம் வந்தது. ஆக மொத்தம் இந்த மொழிகளெல்லாம் வந்து என்ன பாராட்டினா கட்டி கழிப்பதற்கான சொத்தை வரவேற்கிறாங்க.
இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன புதுசுல மக்களுக்கெல்லாம் பயான் செய்வார்கள். அடிக்கடி பல விஷயங்களை சட்டங்களை சொல்லி காட்டுவார்கள். ஒரு நாள் இப்படி ஒரு பெரிய மஜ்மா, பெரிய கூட்டம், பல விஷயங்களை சொல்லி காட்டிக் கொண்டே இருந்தார்கள். கடைசியாக பயானம் முடிச்சுட்டு கடைசியில சொன்னாங்க, இப்போ நீங்க எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் என்னிடத்தில் கேட்கலாம், நீங்கள் எதை கேட்டாலும் குர்ஆனில் இருந்து நான் பதில் சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க எதை கேட்டாலும் சரி குர்ஆனில் இருந்து நான் பதில் சொல்றேன், ஹதீஸ்ல இருந்து கூட இல்ல, குர்ஆனில் இருந்தே டைரக்டா நேரா பதில் சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கூட்டத்திலிருந்து ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டாரு, எஹராம் கட்டி இருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஹஜ்ஜுக்காரண்டி எஹராம் கட்டுறாங்க இல்லையா, அந்த எஹராம் கட்டி இருக்கக்கூடிய மனிதர் குழவியை அடித்து சாகடிக்கலாமா அப்படின்னு கேட்டார். குழவி அப்படின்னு சொன்னா இன்னொரு அர்த்தம், குழவின்னு சொன்னா இன்னொரு அர்த்தம், மூணு விதமா இருக்கு தமிழ்ல. குழவி அப்படின்னு சொன்னா அந்த பூச்சிக்கு சொல்றது, கொட்டக்கூடிய அந்த ஈக்கு சொல்றது. குழவி அப்படின்னு சொன்னா அம்மி அரைக்கிற குழவிக்கு சொல்றது. குழவின்னு சொன்னா குழந்தைக்கு சொல்றது. சரி, இப்ப குழவி கொட்டக்கூடிய குழவி, அது கொட்டி விட்டால் அதை அடிச்சு சாகடிக்கலாம். குழவியை எஹராம் கட்டி இருக்கக்கூடிய மனிதர் கொட்டினாலும் சரி கொட்டினா அடிச்சு சாகடிக்கலாமா? ஏன்னா எஹராம் கட்டி இருக்கக்கூடிய மனிதர் அவர் எந்த பிராணியும் அடிச்சு சாகடிக்க கூடாது, சில பொருள்களை தவிர, சில பிராணிகளை தவிர. அவருக்கு இடையூறு தரக்கூடிய பாம்பு, தேளு, இப்படிப்பட்ட விஷ ஜந்துகள், அவருக்கு இடையூறு செய்யக்கூடிய பொருள்கள், பூச்சிகள், இவற்றை அடித்து சாகடிக்கலாம் என்பதற்கு ஹதீஸ் இருக்கின்றது. குழவியை அடிச்சு சாகடிக்கலாம் அப்படிங்கிறது நேரடியாக ஹதீஸ்ல கிடையாது. இப்ப அவர் கேட்கின்றார், குழவியை அடித்து சாகடிக்கலாமா? இதற்கு குர்ஆன்ல இருந்து பதில் சொல்லுங்க அப்படின்னு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை ஓதுகின்றார்கள். வமா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. நம்முடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாரோ அதனை அப்படியே பின்பற்றுங்கள், எதை எதை விட்டு உங்களை தடுத்திருக்கின்றாரோ அதை அப்படியே விட்டு விடுங்க என்று அந்த ஆயத்தை ஓதி, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாலும் அதை கேளுங்க, எதை வேணாம்னு சொன்னாங்களோ அதை விட்டுடுங்க என்று அந்த ஆயத்தை ஓதி காட்டிய பின்னால், அந்த ரசூல் அல்லாஹ் எந்த ரசூலை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றானோ அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லும் போது அந்த ஆதாரத்தோடு சொல்லுகின்றார்கள். நான் சும்மா வெறுமனே அந்த வாசகத்தை மட்டும் சொல்லி காட்டுகின்றேன். நீங்க அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அத்ரி மா பகாயி ஃபீக்கும், உங்களுக்கு மத்தியிலே எவ்வளவு காலம் நான் வாழ்ந்திருப்பேன் என்று எனக்கு தெரியாது. அதனால ஃபக்தது பில்லதைன் மிம்பாதி, எனக்கு பின்னால ரெண்டு பேரை நீங்கள் பின்பற்றுங்கள், அபிபக்கர் உமர், அபூபக்கரையும் உமரையும் பின்பற்றுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த இருவரிலே ஒருவர் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்று அந்த சனது ஆதாரத்தோடு வாசித்து காட்டி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், இமாம் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், எஹராம் கட்டி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் குழவியை அடித்து சாகடிக்கலாம் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி இருக்கின்றார்கள் என்று ஆதாரத்தை குர்ஆனிலிருந்து நிரூபிக்கின்றார்கள். எப்படி சொல்றாங்க பாருங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னது ரசூல் சொன்ன மாதிரி, ரசூல் சொன்னது அல்லாஹ் சொன்ன மாதிரி, ரசூல் சொன்னது அல்லாஹ் சொன்ன மாதிரி தானே. அத்தியோ ரசூல், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். உமை யுத்தல்லாஹ உமை யுத்தே ரசூல் பக்தாக்கா அல்லாஹ், யார் ரசூலுக்கு கட்டுப்பட்டாரோ அவர் தான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராக ஆக முடியும் என்பதாக சொல்லுகின்றார். ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பற்றி என்ன சொல்லி இருக்கின்றார்களோ அதை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அங்கே விளக்கி காட்டினார்கள். அது ஒரு குழவியை அடித்து சாகடிப்பதும் கூட குர்ஆனுடைய வசனத்திலிருந்து பெறப்பட்ட கருத்து தான் என்பதை குறிப்பிடுகின்றார்கள். இது போன்று எத்தனை விஷயங்களானாலும் சரி, அது குர்ஆனிலிருந்து வந்ததுதான். ஆனால் குர்ஆனில் மறைமுகமாக ரசூலை பின்பற்ற வேண்டும், தெளிவாக ரசூலை பின்பற்ற வேண்டும், மறைவாக மற்றவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய ஹதீஸிலே நேரடியாக சஹாபாக்களை, நல்லடியார்களை, விளக்கம் உள்ளவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதும், அதே போன்று குர்ஆனிலே யார் அறிவு பெற்றிருக்கின்றார்களோ, ஹதீஸிலே யார் ஆய்வு செய்கின்றார்களோ அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதாகவும் ஹதீஸிலும் பல ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அதெல்லாம் நீண்ட விளக்கங்கள், எல்லாம் உலமாக்களுடைய ஆராய்ச்சிக்கு உள்ளது. இப்ப எல்லாம் சந்திக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா சில விஷயங்கள் அறிஞர்களுக்கு மத்தியிலே, உலமாக்களுக்கு மத்தியிலே பேசிக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம், அது பொதுமக்களுக்கு மத்தியிலே சொல்லப்பட முடியாத. ஏன்னா அதுக்கு பல விளக்கங்களை சொல்லி பல சிக்கலான நிலைகளை விளக்கி சொல்ல வேண்டும், அப்பதான் அந்த இது விளங்கும். ஒரு விஷயத்தை விளக்குவது என்று சொன்னால் பல நாள்கள் கூட ஆகிவிடும். அப்படிப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் விவாதத்திற்குரியவையாக ஆக்கப்பட்டு அதெல்லாம் மக்களுக்கு மத்தியில வேண்டியதில்லை. அதற்கு ஹலீல் அகமது கீரனூரி அவர்கள் முன்னால சொல்லியதை போல, சட்டம் எப்படின்னு கேட்டா இது கூடுமா அப்படின்னு கேட்டா கூடும் கூடாது, ரெண்டுல ஒண்ணுதான் பதில் சொல்ல முடியும். ஃபுக்காஹாக்களுடைய சட்டமே அப்படித்தான், இது கூடுமா இது கூடாதா, இதை சாப்பிடலாமா சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதா என்று கேட்டால் சாப்பிடலாம் அல்லது சாப்பிடக்கூடாது. அதுக்கு என்ன ஹதீஸ், அது இந்த ஆதாரத்துல வந்தது, இந்த ஆதாரம் பலமானது, இது பலவீனமானது என்றெல்லாம் பொதுமக்களிடத்துல சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொன்னா அதுவே குழப்பமாகும். இப்படி சொல்லித்தான் இப்ப குழப்பம் வந்தது. பொதுமக்களிடத்துல அந்த ஆதாரங்களை சொல்லி சொல்லித்தான் குழப்பம் ஏற்பட்டது. ஏன்னா இந்த புத்தகங்களே நீங்க பார்க்கலாம், நீங்க முதல்ல இப்படி சொல்லி இருந்தீங்களே, இப்ப இப்படி சொல்றீங்களே, அந்த அறிவிப்பு என்ன, இந்த அறிவிப்பு என்ன, ரெண்டுக்கும் முரண்படுகின்றதே என்பதாக சொல்லி கேள்விகள் நிறைய இருக்குது. இந்த புத்தகம் கட்டு கட்டா வச்சு ஆதாரத்தோட தூக்கிட்டு வந்து சொல்லக்கூடிய அசத்து வந்துட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க நீண்ட நேரம் பேசுவாங்க. 9:00 சொல்லப்பட்டது, அஜித் பேசுவாங்க, எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஒன்பது அரை மணி நேரம் தான் இருக்கு, அரை மணி நேரம்லாம் பேசிட்டு அஜித்தை விட முடியாது. அதனால இன்ஷா அல்லாஹ் அவர்கள் விரும்பக்கூடிய அளவுக்கு ஒரு பத்து மணி வரைக்கும் எல்லாரும் உட்காந்துட்டு போங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹால பஸ் எல்லாம் ஏற்படுத்தி தருவான் அல்லாஹால அவருடைய குதிரத்துல. யாரும் வந்து எந்திரிச்சு போயிடாதீங்க. ஹசரத் அவர்கள் விளக்கமாக உங்களுக்கு சொல்லுவார்கள். அதை கேட்டு குழப்பமான இந்த கால சூழ்நிலை, குழப்பவாதிகளை விட்டு நீங்கி குழப்பவாதிகளுக்கு பக்கத்திலே போகாம, ஏன்னா ஒரு விதமான மயக்கம் ஏற்பட்டு போயிருது. அங்க போன உடனே உடனே அங்க போய் விழுந்துடுறாங்க கீழே. அதனால அந்த இடத்துக்கு போகாம நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். போனவர்கள் போகட்டும், அல்லாஹால அவர்களுக்கு ஹிதாயத் செய்து வெளியே கொண்டு வர வேண்டும். வெளியே வந்தவர்கள் சொல்லக்கூடிய நிலைகளை பேச்சுக்களை நாம் கவனித்தால் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கின்றது. என்னிடத்தில் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. போனவர்கள் உள்ளே போனவர்கள் வெளியே வந்தார்கள், வந்தவர்களே சிலர் தான். அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்களை எல்லாம் விஷயங்களை எல்லாம் வைத்து பார்த்தால் அவர்கள் செய்யக்கூடிய குழப்பங்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு பகிரங்கமாக இந்த சமுதாயத்தை பிளக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு விதமான திட்டங்களோடு செயல்படுகின்றார்கள் என்பதை தெளிவாக நாம் காண முடிகின்றது. ஆகவே அப்படிப்பட்ட குழப்பவாதிகளிடத்தில் அகப்படாமல் நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்கு, ஈமானை காத்துக் கொள்வதற்கு, இஸ்லாத்தை நம்மிடத்தில் காத்துக் கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதற்குரிய காரண காரியங்களை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு ஹசரத் அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அந்தல் அலீமுல் ஹகீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃகிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹ். நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆத்தி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முளில்லலஹ் வ மன் யுளில்ஹு ஃபலா ஹாதியலஹ். ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدًا عبده ورسوله أرسله إلى الناس كافة بشيرًا ونذيرًا وداعيًا إليه بإذنه وسراجًا منيرًا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا. சதகல்லாஹு மௌலானல் அலியுல் அலீம். காலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யகூனு ஃபி ஆஹிரி உம்மத்தி தஜ்ஜாலூன கல்லாபூன யுஹத்திசூன பிமா அந்தும் லம் தஸ்மஊ அந்தும் வலா ஆபாவுக்கும் ஃப இய்யாக்கும் வ இய்யாஹும் லா யுஸில்லூனக்கும் வலா யுஃப்தினூனக்கும். அவுகமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். ரவாஹு முஸ்லீம். இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா. ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யஸீபுஹா அவ் இலா இம்ரஅத்தின் யன்கிஹுஹா. ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி. ஸதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரிய இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி மிகச்சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கிற தண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய இந்த பள்ளிவாசலின் தகுதி வாய்ந்த இமாம் அவர்களும் தமிழகத்தினுடைய தமிழ் கூறும் நல்லுலகிற்கு அறிமுகமான சிறந்த பேச்சாளருமாக இருக்கிற ஹசரத் பெருந்தகை அவர்களை இந்த விழாவிற்கு வருகை தந்து இந்த விழாவிற்கே சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிற என்னுடைய ஹஜரத் உஸ்தாத் அவர்களும், சென்னை காசிஃபுல்லுதா அரபிக் கல்லூரியினுடைய நாசிர் ஹஜரத் அவர்களுமான கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய ஹஜரத் குபுலா அவர்களே, எனக்கு முன்பு எனக்கு பின்பு உரையாற்ற இருக்கிற உலமாக்களை, இங்கு பெருந்திரளாக கூடியிருக்கிற ஆலிம்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது மேலான கருணையினால் நம் அனைவருக்கும் தெளிவை தருவானாக. குழப்பவாதிகள் ஜாக்கிரதை, ஹஜரத் பேசுவார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் எனக்கு முன்பும் பேசினார்கள், எனக்கு முன் பின்பும் பேச இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மிரட்டுற வேலையை எங்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. என்னை பார்த்தா மிரட்டுற மாதிரியே இருக்குது, நானே மிரண்டு போய் நிற்கிறேன். ஆனால் மிரட்டுற வேலையை சின்ன பையனாக இருக்கிற என்னிடத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு தெளிவான முடிவோடு கொடுத்துருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த கூட்டத்தை மிரட்டத்துக்கு பெரிய ஆள் ஒன்று தேவையில்லை, இவரை இவனே போதும். அது பெரிய ஒரு இது ஒரு பெரிய அலட்டி கொள்ளக்கூடிய, இதை பற்றி ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயம் அல்ல என்பதைத்தான் உள் கருத்தாக வைத்து மிரட்டக்கூடிய வேலை என்னிடத்தில் கொடுத்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய சகோதரக்குரிய பாசத்திற்குரிய நண்பர் தர்வேஷ் சகோதரர்கள் கூட டெலிஃபோனில் சொல்லும் பொழுது தலைப்பை சொல்லும் பொழுதே பயந்துட்டேன், குழப்பவாதிகள் ஜாக்கிரதை அப்படின்னு. ஆனால் ஆயுதத்தோடு வந்துடாதீங்கன்னு வேற சொல்கிறார். ஆனால் அந்த பகுதிகளில் இந்த மாதிரி பேசுக்கள் வந்து டேப் செய்யப்படுகிறது அரசு காவல்துறையினால். ஆனால் கலவர பகுதியாக இருக்குது, அதனால் இந்த மனுஷன் ஆயுதத்தோடு வந்துடாதீங்கன்னு சொல்லி இந்த பேச்சை ஒன்றா டேப் எடுத்து நம்மளை வந்து போலீஸ்காரன் பிடிச்சி போயிடுவோம்ங்கிற பயம் கூட எனக்கு வந்துச்சு. ஆனால் உண்மையிலேயே எச்சரிக்கப்பட வேண்டியவர்கள், குழப்பவாதிகள் ஜாக்கிரதை என்று தலைப்பு கொடுத்து அதன் மூலமாக குழப்பவாதிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு அவர்களை இந்த சமுதாயம் இனம் கண்டுகொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கப்பட வேண்டியவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள், பல எச்சரிக்கைகளை இந்த சமுதாயத்திற்கு விடுத்திருக்கிறார்கள். என்னுடைய உம்மத்தினுடைய கடைசி காலகட்டத்தில் தஜ்ஜால்கள் வருவார்கள், கல்லாபுன்கள் வருவார்கள், பொய்யர்கள் வருவார்கள், மோசடி பேர்வழிகள் வருவார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்களுடைய அடையாளம் என்ன என்பதை கூட அழகாக சொன்னார்கள். யுஹத்திசூன, அவர்கள் பேசுவார்கள், புதிய புதிய விஷயங்களை எல்லாம் பேசுவார்கள். ஆனால் பிமா லா நம் தஸ்மாவு அந்தும் லாபாவுக்கும், நீங்களும் அந்த விஷயத்தை கேட்டிருக்க மாட்டீங்க, உங்களுடைய முன்னோர்களும் அந்த விஷயத்தை கேட்டிருக்க மாட்டாங்க. புது புது புதுமையான விஷயங்களை எல்லாம் சொல்லுவாங்க. என்ன அடையாளம் சொல்றாங்க, அழகான அடையாளம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட தஜ்ஜால்களை, அப்படிப்பட்ட குழப்பவாதிகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சொல்லுகிற பொழுது பொய்யர்கள் என்று சொல்கிறார்கள், தஜ்ஜாலூன்கள் என்று சொல்கிறார்கள். தஜ்ஜால் கடைசி காலத்தில் வருவான், நமக்கெல்லாம் தெரியும். இவன் அந்த வகைராக்களை சார்ந்தவர்கள் இவர்கள் என்று அடையாளம் காட்டுகிறார்கள். பொய் சொல்லி மோசடி பேர்வழிகள் என்று இனம் காட்டுகிறார்கள். கடைசியில் எச்சரிக்கிறாங்க, பொய்யாகும் பொய்யாகும். சகோதரி என்னுடைய உம்மத்தே, நான் உங்களை எச்சரிக்கிறேன். முதல்ல நம்மளை எச்சரிக்கிறாங்க, நான் உங்களை எச்சரிக்கிறேன். இரண்டாவது பொய்யாகும், அவர்களையும் நான் எச்சரிக்கிறேன், ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளட்டும். அவர்கள் என்னுடைய உம்மத்தை வழிகெடுத்து விட்டு தப்பித்து விடலாம் என்று இருமாப்போடு இருந்து விட வேண்டாம். அவர்களையும் எச்சரிக்கிறேன், உங்களையும் எச்சரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நம்ம மேலே அக்கறை கொள்றாங்க. உங்களை நான் எச்சரிக்கிறேன், லா யுதில்லூனக்கும், அவர்கள் உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம். ஓலா யுஃப்தினூனக்கும், உங்களை சோதனைக்கு உள்ளாக்கி விட வேண்டாம், ஃபித்னாவிலே குழப்பத்திலே உங்களை ஆழ்த்தி விட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக பயங்கரமான முறையில் அந்த குழப்பவாதிகளை இனம் காட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் ஐஃபு என்று சொல்லி விடுவார்கள். ஆனால் அந்த ஹதீஸ் முஸ்லீம்ல ஹதரத் இமாம் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலைஹி புகாரிக்கு அடுத்த ஆதாரபூர்வமான ஹதீஸினுடைய தொகுப்பு முஸ்லீம் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, அதில் தான் பதிவாக இருக்கிறது. நாம் தெளிவாக விளங்கி கொள்ளணும். குழப்பவாதியினுடைய இலக்கணமே என்னன்னா, நீங்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, உங்க முன்னோர்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அழகாக சொன்னாங்க, இந்த இமாம்களை பின்பற்ற வேண்டாம் என்ற கோஷமே எப்பங்க வந்துச்சு, சமீப காலத்துல வந்துச்சு என்று அழகாக எடுத்து சொன்னாங்க. இப்போ ஒரு விஷயம் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், நபிமார்களில் சிறந்தவர் யார் சொல்லுங்க? நபிமார்களில் சிறந்தவர் யார்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்ல, யாருக்காவது சந்தேகம் இருக்குதா? யாருக்குமே சந்தேகம் இல்ல. சந்தேகம் வரலாமா? ஈமானுக்கு சந்தேகம் வருமா? நபிமார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சிறந்தவர்கள், எல்லா வகையிலையும் அவர்கள் தான் சிறந்தவங்க என்பதுல நம்முடைய அழுத்தமான நம்பிக்கை. சுன்னத் ஜமாத்தினுடைய கொள்கை விளக்க நூல்கள் என்று மதரசாவிலே போதிக்கப்படுகிற சரவாக்காத நசஃபியில் இருந்து சரஃபிக்குள்ள வரைக்கும் அம்பி நபிமார்களை பற்றிய கொள்கை குறிப்புகளை வரையக்கூடிய இடத்துல அஃதலுல் அம்பியாயி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நபிமார்கள் இவர்கள் சிறந்தவர்கள் என்று அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. ஆனா இவர்கள் எழுதியிருக்கிறார் இன்றைய குரானுடைய விளக்கவர்களை இந்த மாதத்தினுடைய இதுல ஒரு தொடர்ந்து எழுதுகிற பொழுது, எந்த இறைத்தூதரையும் எந்த இறை தூதரையும் மற்ற இறை தூதர்களை விட எல்லா வகையிலையும் அல்லாஹ் சிறப்பிக்கவில்லை. எந்த இறை தூதரையும் என்று சொல்கிற பொழுது யாரையும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் உட்படுத்தி இவர் எழுதியிருக்கிறார். இப்படியே இந்த குரானுடைய தஃசீர் என்ற பெயரில் சொல்லப்படுகிற விளக்க உரை தொடர்கிறார். நீங்களும் கேள்விப்படவில்லை, உங்களுடைய முன்னோர்களும் கேள்விப்படவில்லை. அப்படிப்பட்ட புதினமான செய்தியை, வித்தியாசமான செய்தியை சொல்லிக்கொண்டு குழப்பிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், திருமதியிலே ஒரு ஹதீஸ் பதிவாயிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்கிறார்கள், இதா ஃபாலத்து உம்மத்தி ஹம்ச அஸ்ரத்த ஹஸலத்தன், என்னுடைய உம்மத் 15 காரியங்களை செய்ய தொடங்கிவிட்டால், என்னுடைய உம்மத் பதினைந்து காரியங்களை செய்ய தொடங்கிவிட்டால் பெரிய ஹதீஸ். நான் அங்கே உள்ளே செல்ல விரும்பவில்லை. பதினைந்து குழப்பங்களை சொல்கிறார்கள். பதினைந்து காரியங்களை செய்ய தொடங்கிவிட்டால் இந்த பூமியிலே குழப்பம் ஏற்படும், நிலநடுக்கம் ஏற்படும், பூகம்பம் ஏற்படும் என்றெல்லாம் எச்சரிக்கிறார். அப்படி சொல்லி வருகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொல்கிறார்கள், வலான ஆஹிரு ஹாதியில் உம்மத்தி, வலான ஆஹிரு ஹாதியில் உம்மத்தி அவ்வளஹா என்று சொல்லித் தருகிறார்கள். இந்த உம்மத்திலே தோன்றிய கடைசியில வந்தவர்கள் முன்னோர்களை லானச் செய்வார்கள், சபிப்பார்கள். என்னுடைய உம்மத்திலே வந்த பின்னோர்கள், அவர்களுக்கு முன்னால் இவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருந்த முன்னோர்களாக இருந்து நேர் வழிகாட்டி கொண்டிருந்த முன்னோர்களை சபிப்பார்கள், திட்டுவார்கள், விமர்சனம் செய்வார்கள். இந்த சமுதாயத்தை கெடுத்தவன் இமாம் கஸ்ஸாலி என்று நாவுக்கு சாம சொல்றான். நான் சொல்ல வார்த்தை எனக்கு வரவில்லை என்றாலும் அடையாளம் காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்கிறேன். இமாம் கஸ்ஸாலியை பற்றி இந்த சமுதாயத்தை கெடுக்க வந்தவன் என்று சொல்கிறான் என்று சொன்னால் நான் கேட்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எச்சரிக்கையின் அடிப்படையில் இந்த உலகம் ஏன் அழியாமல் இருக்கிறது என்று நமக்கு சந்தேகமாக இருக்கிறது. நாதாக்களும் நல்லவர்களும் இருந்து கொண்டு துஆ செய்கிற காரணத்தினால் என்னவோ சில 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 சமயங்களிலே ஆங்காங்கே அழிவுகள் ஏற்பட்டாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆவும், அவர்கள் ரஹமத்துல் ஆலமீனாக அல்லாஹ் சொன்னான், நபியே நீங்கள் இருக்கிற வரை இந்த உம்மத்தை நான் அழிக்க மாட்டேன்,